வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் குருகுலம் நிகழ்ச்சியின் மூலம் தரம் 9 மாணவர்களுக்கான 2 தவணைக்கான ஒரு பாடப்பகுதியினை, கணித பாடத்தின் ஒரு பாடப்பகுதியினை இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகைகள் தரம் 9 மாணவர்கள் உங்களுடைய பகுதி 2 புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் இன்றைய தினம் 2 தவணைக்குரிய ஒரு பாடத்தினை இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் நிபைத்தனை இலக்கம் 3 பாடசாலையினுடைய ஆசிரியர் விஜய் சுந்தரம் சுகணேஸ்வரன். மாணவர்கள், தற்பொழுது உங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் எடுத்திருப்பீர்கள். ஆகவே நாங்கள் தரம் 9 மாணவர்களுக்கான 2 தவணையின் 1வது பாடமாகிய நேர்விகித சமன் எனும் ஒரு பாடத்தினை இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடமானது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கான தீர்வினை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இதனை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனுடன் தொடர்ந்து வெளிநாட்டு நாணய மாற்று வீதமும் இந்த பாடத்தில் உள்ளடங்கி காணப்படுகின்றது. எனவே அது தொடர்பாகவும் நாங்கள் இந்த பாடத்தின் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்கள், தற்பொழுது உங்களுடைய பயிற்சி கொப்பிகள் நேர்விகித சமன் எனும் பாடத்தினுடைய தலைப்பை இட்டுக்கொள்ளுங்கள். நாங்கள் நேர்விகித சமன் எனும் விடயத்தை தொடர்பாக, நேர்விகித சமன் எனும் விடயம் எவ்வாறு காணப்படும் என்பது தொடர்பாக நாங்கள் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். மாணவர்கள், நான் சொல்லும் விடயங்களை, தேவையான விடயங்களை நீங்கள் குறித்துக் கொள்வது சிறந்ததாக இருக்கும். முக்கியமான தேவையான விடயங்களை நான் உங்களுக்கு கூறுவேன், எழுதி கொள்ளுங்கள் என்று. அவ்வாறு உங்களுக்கு தேவையான விடயங்கள் இருப்பின் அதனை நீங்கள் குறித்து கொண்டால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நேர்விகித சமன் தரம் 9 காணப்படுகின்றது. தரம் 10 நேர்விகித சமன், நேர்மார் விகித சமன் என்ற ஒரு விடயம் காணப்படுகின்றது. ஆகவே இவை கட்டாயமாக உங்களுடைய கல்வி பொது தராதர சாதாரண தரப்பரிச்சியில் ஒரு சில தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் மாணவர்கள், தற்பொழுது நேர்விகித சமன் எனும் பாடத்தினை தலைப்பை இட்டுக்கொள்ளுங்கள். நாங்கள் பாடத்திற்கு செல்லக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள், நாங்கள் நேர்விகித சமன் எனும் பொழுது உங்களுடைய பாட புத்தகத்தின் 2வது பகுதியின் 1வது பக்கத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனை சற்று பார்த்து கொள்ளுங்கள். அங்கு 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று பேனாவினுடைய எண்ணிக்கை, மற்றொரு பேனாவினுடைய விலை. அதில் தரப்பட்டிருக்கின்றது ஒரு பேனாவின் விலையாக 15 ரூபாய், 2 பேனாவின் விலை 30 ரூபாய், 3 பேனாவின் விலை 45 ரூபாய் என்றவாறு 6 பேனா வரையிலான ஒரு அட்டவணை அங்கு தரப்பட்டிருக்கின்றது. அதனை வைத்துக் கொண்டு நாங்கள் நேர்விகித சமன் எவ்வாறு காணப்படுகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் விலகுவாக பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் 2 பக்கத்திற்கு செல்வோமானால், 2வது பக்கத்தில் பாருங்கள், உங்களுக்கான ஒரு அட்டவணை அங்கு தரப்பட்டிருக்கின்றது. அதாவது பேனாக்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையிலான விகிதம், அதற்கு ஒத்த விலைகளுக்கு இடையிலான விகிதம். அதாவது இங்கு வாங்கப்பட்டிருக்கின்ற பேனாக்களின் எண்ணிக்கை 1 ஆக இருக்கும்போது அதனுடைய விலை 15 காணப்படுகின்றது. பேனாவின் விலை, பேனாக்களின் எண்ணிக்கை 2 ஆக இருக்கும்போது அதனுடைய விலை 30 காணப்படுகின்றது. ஆகவே இங்கு நாங்கள் இதனை நாங்கள் விகிதமாக எழுதும் போது, அதாவது விகிதம் எனும் ஒரு பாடத்தினை நீங்கள் தரம் 8 கடலில் கற்றிருப்பீர்கள். அதனை மையப்படுத்தித்தான் இந்த பாடத்திலும் ஒரு சில தாக்கங்கள் இருக்கின்றன. ஆகவே இதனை நீங்கள் தெளிவாக விலகிக் கொள்வது சிறந்ததாக இருக்கும். மாணவர்களே, அங்கு தரப்பட்டிருக்கின்றது பாருங்கள், ஒரு பேனாவிற்கும் 2 பேனாவிற்கும் இடையிலான விகிதமாக, விலைகளுக்கு இடையிலான விகிதமாக 15:30 ஆக காணப்படுகின்றது. ஆகவே இந்த 15 30 நாங்கள் 15 வகுக்கும்போது 1:2 என விகிதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த அட்டவணைகள் உங்களுக்கு தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றது. மாணவர்களே, விளங்கிக் கொள்ளுங்கள். அதில் பார்ப்பீர்களானால் அது உங்களுக்கான விளக்கத்தினை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று ஒரு பேனாவிற்கும் மூன்று பேனாவிற்கும் இடையிலான விலைகளுக்கான விகிதமாக 15-க்கும் 45 ஆக காணப்படுகிறது. ஆகவே அதையும் நாங்கள் 15 வகுக்கும் போது 1:3 என நாங்கள் விகிதத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை தற்பொழுது அதனை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கு ஒரு பேனாவிற்கும் எண்ணிக்கைக்கும் இரண்டு பேனாவிற்கான எண்ணிக்கைக்கும் இடையிலான விலைகளுக்கிடையிலான விகிதமும் அந்த பேனாக்களின் எண்ணிக்கைக்கிடையிலான விகிதமும் சமனாக காணப்படுகின்றது. இதைதான் நாங்கள் நேர்விகித சமன் என கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அதற்கு கீழ் பாருங்கள், ஒரு அட்டவணை அதாவது கட்டமிடப்பட்டு காட்டப்பட்டு இருக்கின்றது. ஒன்றுக்கொன்று வேறுபட்ட இரு கணியங்கள், ஒன்றுக்கொன்று வேறுபட்ட இரு கணியங்கள் ஒரே விகிதத்தில் அதிகரிக்குமாயின், ஒரே விகிதத்தில் அதிகரிக்குமாயின். விகிதம் எனும்பொழுது இங்கு ஒரு பேனாவிற்கும் இரண்டு பேனாவிற்கும் இடையிலான விலை 15-க்கு 30 காணப்படுகின்றது. ஆகவே அதனை நாங்கள் சுருக்கும்போது 1:2 ஆக காணப்படுகின்றது. ஆகவே அதைத்தான் இங்கு விகிதமாக என கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே மாணவர்கள், அல்லது அதிகரிக்குமாயின் அல்லது குறையுமாயின், அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது குறைந்து செல்லக்கூடியதாக இருக்கும். ஒரே விகிதத்திற்கேற்ற மாதிரி அதிகரிக்கும் அல்லது குறையும் ஆக இருக்கக்கூடிய அக்கணியங்களுக்கிடையிலான நேர் விகித அக்கணியங்கள் நேர்விகித சமன் என கூறக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் விளங்கி கொண்டிருப்பீர்கள். வேண்டுமானால் ஒரு உதாரண கணக்கினை எழுதி கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு இரண்டாக பிரித்து கொள்ளுங்கள், இரண்டாக பிரித்து கொள்ளுங்கள். முதலில் சீனியின் அளவு, சீனியின் அளவு அளவு கிலோகிராம், கேஜி என விட்டுக்கொள்ளுங்கள், கிலோகிராமில். இங்கு விலை, இரண்டாவது பக்கத்தில் விலை. ஒரு பக்கத்தில் சீனியின் அளவு கிலோகிராமில், மற்றொரு பக்கத்தில் விலை. ஆக நாங்கள் எடுத்துக்கொள்ளும்போது ஒரு கிலோ சீனியின் விலை 120 ரூபாய் ஆக இருக்கும்போது 2 கிலோகிராம் சீனியினுடைய விலை 240 ரூபாவாக காணப்படும். 3 கிலோகிராம் சீனியின் விலை 360 ரூபாவாக காணப்படுகின்றது. ஆகவே இதனை நாங்கள் வைத்துக்கொண்டு நாங்கள் இதன் மூலம் ஒரு விகிதத்தினை நாங்கள் அதாவது நேர்விகித சமன் ஒன்றை நாங்கள் எழுதிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது சீனியுடைய அளவுகளை நாங்கள் 1:2 என நாங்கள் எழுதி கொள்ளலாம். விலையினை நாங்கள் 120-க்கு 240 என நாங்கள் எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக இங்கு 120-ம் 240-ம் நாங்கள் சுருக்கும் போது நாங்கள் 1:2 என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தற்பொழுது நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த விகிதமானது சமனாக காணப்படுகின்றது. 1:2 என்பது அதனுடைய அளவுகளாக காணப்படுகின்றது. விலைகளுக்கிடையிலான விகிதத்தினை நாங்கள் சுருக்கி பெறும்போது அதையும் நாங்கள் 1:2 என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த விகிதங்கள் சமனாக காணப்படுகின்றது. இதைதான் நாங்கள் நேர்விகித சமன் என கூறக்கூடியதாக இருக்கின்றது. இதனை மையப்படுத்தி தான் உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற பயிற்சி 10.1 தரப்பட்டிருக்கின்றது. அதனை நீங்கள் விளங்கி கொண்ட விதத்தினை வைத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய விடயங்கள் நேர்விகித சமனா இல்லையா என குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதனை நீங்கள் பயிற்சியினை செய்து எங்களுடைய நிகழ்ச்சியின் இறுதியில் வழங்கப்படும் வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு நீங்கள் உங்களுடைய விடைகளை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே 8 தோடம்பழத்தினுடைய 320 ரூபாயினையும் 1 தோடம்பழத்தினுடைய 40 ரூபாய் என நாங்கள் 320 8 வகுப்பதன் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே 1 தோடம்பழத்தினுடைய 40 ரூபாயினின் கேட்கப்பட்டிருக்கின்ற வினாவானது 5 தோடம்பழங்களின் விலையாது என்பதே ஆகும். ஆக நாங்கள் 1 தோடம்பழத்தின் விலையை 5 பெருக்க வேண்டும். ஆக 200 ரூபாவாக காணப்படுகின்றது 5 தோடம்பழங்களினுடைய விலை. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த நேர்விகித பிரச்சினைகளுக்கான தீர்வினை நாங்கள் 3 வழிமுறைகளில் நாங்கள் பயன்படுத்தி இதற்கான தீர்வினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவதாக அலகு முறையினை பயன்படுத்தி நேர்விகித சமனுக்கான தீர்வினை காணுதல். இரண்டாவதாக விளக்கமளித்தல் முறையின் மூலம் நேர்விகித சமனுக்கான தீர்வினை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும், மூன்றாவதாக அட்சர கணித முறையில் எவ்வாறாக இந்த நேர்விகித சமனுக்கான தீர்வினை நாங்கள் காண வேண்டும் என்பது தொடர்பாகவும் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய பரீட்சைக்கு இதில் ஏதாவது நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு முறைகள் நீங்கள் இதற்கான பயிற்சிக்கான விடைகளை நீங்கள் அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த மூன்று விடயங்களையும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது மிக முக்கியம். ஏனென்றால் எதிர்வரும் வகுப்புகளில் தரம் 10 தரம் 11 வகுப்புகளில் நீங்கள் பாடங்களை படிக்கும்போது அந்த பாடங்களுக்கு இந்த முறையிலான தீர்வுகளை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த மூன்று முறைகளையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்வது முக்கியமானதாக இருக்கின்றது மாணவர்களே. அந்த வகையில் முதலாவதாக நீங்கள் தலைப்பினை ஏற்றுக்கொள்ளுங்கள். அழகு முறையினை பயன்படுத்தி எவ்வாறு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வினை காணுதல் என்பதாகும். ஆக மாணவர்கள் உங்களுடைய தலைப்பினை ஏற்றுக்கொள்ளுங்கள். அழகு முறையினை பயன்படுத்தி நேர்விகித சமனுக்கான தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உதாரணமாக ஒரு கணக்கினை எழுதி கொள்ளுங்கள். 5 பேனாக்களின் விலை 100 ரூபாய் எனின், 100 ரூபாய் எனின், 8 பேனாக்களின் விலை ஆகாது. மீண்டும் ஒரு முறை, 5 பேனாக்களின் விலை 100 ரூபாய் எனின், 5 பேனாக்களின் விலை 100 ரூபாய் எனின், 8 பேனாக்களின் விலை யாது என்பது ஆகும். இதை நாங்கள் அழகு முறையினை பயன்படுத்தி எவ்வாறு தீர்வுகளை நாங்கள் காண வேண்டும் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். முதலில் நாங்கள் அழகு எனும் பொழுது நாங்கள் ஒன்றினை குறிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. அழகு என்பது ஒன்று, அதாவது ஒரு பொருளினை நாங்கள் குறித்து கூறுவோமானால் அதனை நாங்கள் அழகு என கூறக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு நாங்கள் அழகு அதாவது ஒரு பேனாவினுடைய விலையினை நாங்கள் முதலில் காண வேண்டும். இங்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தகவலானது 5 பேனாக்களின் விலை 100 ரூபாய் ஆகும். ஆகவே முதலாவதாக நாங்கள் எழுதிக்கொள்ள வேண்டியது ஒரு பேனாவின் விலை. மாணவர்கள் எழுதிக்கொள்ளுங்கள், ஒரு பேனாவின் விலையை நாங்கள் எவ்வாறு காண வேண்டும்? 5 பேனாக்களின் விலை 100 ரூபாய் எனின் ஒரு பேனாவின் விலை எவ்வளவாக இருக்கின்றது? 20 ரூபாவாக இருக்கும். நாங்கள் 100 ரூபாவை 5 வகுக்கும் போது ஒரு பேனாவினுடைய விலையினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆக நமக்கு இங்கு கேட்கப்பட்டிருக்கின்ற வினாவானது 8 பேனாக்களின் விலையாது என்பதே ஆகும். 8 பேனாக்களின் விலை என்பதே ஆகும். ஆகவே நாங்கள் ஒரு பேனாவின் விலையினை நாங்கள் இங்கு கணித்து கொண்டிருக்கின்றோம், 20 ரூபாயாக பெற்றிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் 8 பேனாவின் விலையினை காண வேண்டும் என்றால் மாணவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள், 8 பேனாவின் விலை பேனையின் விலை சமன் ஒரு பேனாவின் விலை 20 ரூபாய் எனின் 8 பேனாவின் விலை எனும் பொழுது நாங்கள் அதனை 8 பெருக்க வேண்டும். ஆக நாங்கள் அதனை 8 பெருக்கும் போது 160 ரூபாயினை விடையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 8 பேனாவின் விலை 160 ரூபாவாக காணப்படுகின்றது. மாணவர்கள் இதனை நீங்கள் தெளிவாக விளங்கியிருப்பீர்கள். இது தொடர்பான பயிற்சிகள் உங்களுக்கு 10.2 பயிற்சியில் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதில் முதலாவது வினாவாக இவ்வாறு தரப்படுகின்றது. 8 தோடம்பழங்களின் விலை பார்த்து கொள்ளுங்கள் மாணவர்களை, 4 பக்கத்தில் காணப்படுகின்றது. 8 தோடம்பழங்களின் விலை 320 ரூபாய் எனி 5 தோடம்பழங்களின் விலை என்ன அல்லது எவ்வளவு? 8 தோடம்பழங்களின் விலை 320 ரூபாய் எனின் 5 தோடம்பழங்களின் விலை எவ்வளவு? இதனை நாங்கள் அழகு முறையினை பயன்படுத்தி காணும்போது முதலாவதாக நாங்கள் எழுதி கொள்ள வேண்டியது என்ன? ஒரு பேனாவினுடைய மணிக்கும் ஒரு தோடம்பழத்தினுடைய விலை. நாங்கள் இந்த 8 தோடம்பழங்களின் விலை 320 ரூபாயாக காணப்படுகின்றது. இதனை நாங்கள் 8 வகுக்கும்போது ஒரு பேனாவின் மணிக்கும் ஒரு தோடம்பழத்தினுடைய விலை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக 8 தோடம்பழங்களின் விலை 320 ரூபாய் எனின் ஒரு தோடம்பழத்தின் விலை 40 ரூபாய் என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது 320 நாங்கள் 8 வகுக்கலாம். 320 நாங்கள் 8 வகுப்பதன் மூலம் ஒரு பேனா மணிக்கும் ஒரு தோடம்பழத்தினுடைய விலையினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒரு தோடம்பழத்தின் விலை இங்கு 40 ரூபாய் என நாங்கள் பெற்றுக்கொண்டிருப்போம். அடுத்ததாக நாங்கள் இந்த 10.2 பயிற்சியில் மூன்றாவது வினாவினை சற்று பார்ப்போமானால், வினாவினை பார்த்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. 15 எப்பல்களை அடங்கிய ஒரு பொதியினுடைய திணிவு 3.6 கிலோகிராம் ஆகும். அதாவது 15 எப்பல்களை கொண்ட ஒரு பக்கெட், அதாவது பொதியின் திணிவு 3.6 கிலோகிராம் எனின் 8 எப்பிள்களின் திணிவு யாது என்பதே ஆகும். எல்லா எப்பிள்களும் சம திணிவுகளை உடையதாக காணப்படுகின்றது. ஆகவே இதனை நாங்கள் முதலாவதாக இந்த 3.6 கிலோகிராம் என்பதை முதலில் நாங்கள் கிராமிற்கு மாற்றும்போது நாங்கள் 3600 கிராம் என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது 1 கிலோகிராமில் 1000 கிராம் காணப்படுகின்றது. ஆகவே 3.6 கிலோகிராமில் 3600 கிராம் காணப்படுகின்றது. மாணவர்கள் எழுதி கொள்ளுங்கள், எழுதி கொள்வது உங்களுக்கு சிறந்தது. ஆகவே 3.6 கிலோகிராமில் 3600 கிராம் காணப்படுகின்றது. இந்த 3600 கிராம் 15 எப்பிள்களினுடைய திணிவாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இது அலகு முறை என்பதால் ஒரு எப்பிளினுடைய திணிவினை நாங்கள் காண வேண்டும். அதாவது இந்த 3600 கிராமை நாங்கள் 15 வகுக்கும்போது ஒரு எப்பிளினுடைய திணிவாக நாங்கள் 240 கிராமினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த 3600ஐ நாங்கள் 15 வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுக்கும்போது ஒரு எப்பிளினுடைய திணிவாக நாங்கள் 240 கிராமினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக இதில் கேட்கப்பட்டிருக்கின்ற வினாவாக 8 எப்பிள்களினுடைய திணிவே ஆகும். ஆக நாங்கள் 240 கிராமினை நாங்கள் 8 பெருக்க வேண்டும். ஆக 240 கிராமினை நாங்கள் 8 பெருக்கும்போது நாங்கள் 1920 கிராம், அதாவது 1.92 கிலோகிராமினை விடையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை நீங்கள் கிராமில் வழங்கினாலும் சரி அல்லது கிலோகிராமில் வழங்கினாலும் விடை சரியானதாக காணப்படும். மேலதிகமாக அதில் இருக்கக்கூடிய அனைத்து பயிற்சிகளையும் நீங்கள் செய்து எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்புங்கள். மாணவர்கள் இந்த அலகு முறையில் ஓரளவிலான தெளிவினை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அதனை கொண்டு ஏனைய பயிற்சிகளையும் நீங்கள் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். எனினும் நாங்கள் மேலும் ஒரு வினாவினை இதில் பார்த்துவிட்டு செல்லலாம். 6வது வினாவாக இருக்கக்கூடிய மோட்டார் சைக்கிள் ஒன்று 2 லிட்டர் எரிபொருளை பயன்படுத்தி 90 கிலோமீட்டர் தூரம் செல்லும் எனின் 90 கிலோமீட்டர் தூரம் செல்லும் எனின் அது 5 லிட்டர் எரிபொருளை பயன்படுத்தி எவ்வளவு தூரம் செல்லும் என காணுக என்பதே ஆகும். ஆக இங்கும் அதனை போன்றுதான். 2 லிட்டர் எரிபொருளில் 90 கிலோமீட்டர் செல்கின்றது என்றால் நாங்கள் அலகு முறை என்பது ஒன்றிற்கான, அதாவது 1 லிட்டரில் செல்லக்கூடிய தூரத்தினை முதலாவதாக நாங்கள் காண வேண்டும். ஆக நாங்கள் 90ஐ 2 வகுக்க வேண்டும். 2 வகுக்கும்போது 45 கிலோமீட்டர்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 1 லிட்டரில் செல்லக்கூடிய தூரமாக 45 கிலோமீட்டரை நாங்கள் பெற்றுக்கொண்டிருப்போம். ஆக இங்கு கேட்கப்பட்டிருக்கின்ற வினாவானது 5 லிட்டரில் செல்லக்கூடிய தூரம் யாது என்பதே ஆகும். ஆக நாங்கள் 45ஐ 5 பெருக்க வேண்டும். பெருக்கும்போது நாங்கள் 225 கிலோமீட்டரினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒருமுறை, 2 லிட்டர் எரிபொருளில் 90 கிலோமீட்டர் தூரம் செல்லும் அணி 5 லிட்டர் எரிபொருளில் செல்லக்கூடிய தூரம் யாது என்பதே ஆகும். ஆகவே நாங்கள் இது அலகு முறை என்பதால் 1 லிட்டரில் செல்லக்கூடிய தூரத்தினை முதலில் நாங்கள் காண வேண்டும். அதாவது 90 கிலோமீட்டரை நாங்கள் 2 வகுக்க வேண்டும். 2 வகுக்கும்போது நாங்கள் 1 கிலோமீட்டரில் 1 லிட்டரில் 45 கிலோமீட்டர் தூரத்தினை செல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே 5 லிட்டர் எரிபொருளில் செல்லக்கூடிய தூரமே இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த 45 கிலோமீட்டரை நாங்கள் 5 பெருக்கும்போது இதற்கான விடையாக நாங்கள் 225 கிலோமீட்டரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலதிகமாக இருக்கக்கூடிய இரண்டாவது வீணா, நான்காவது வீணா, ஐந்தாவது வீணா, ஏழாவது வீணா, இவற்றை செய்து எங்களுடைய வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு அனுப்புங்கள். வாட்ஸ்அப் விளக்கத்தினை குறித்து கொள்ளுங்கள், 071 1750 850 என்ற வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு நீங்கள் இந்த வினாக்களுக்கான விடையினை எங்களுக்கு எழுதி அனுப்புவதன் மூலம் அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நாங்கள் உங்களுக்காக நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நாங்கள் இதில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய விளக்கம் அளித்தல் முறையினை பார்க்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக மாணவர்கள், நாங்கள் விளக்கமளித்தல் முறையின் மூலம் எவ்வாறு பிரச்சினங்களை, அதாவது நேர்விகித சமன் பிரச்சினங்களை எவ்வாறு தீர்த்தல் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் உங்களுடைய பாட புத்தகத்தின் 5வது பக்கத்தில் இருக்கக்கூடிய உதாரணத்தை பார்த்து கொள்ளுங்கள் மாணவர்கள். உதாரணமாக விளக்கமளித்தல் எனும் பொழுது இதற்கான விளக்கத்தை கொண்டு நாங்கள் அதற்கான விடையினை பெற்றுக்கொள்வதாகும். இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பாருங்கள் மாணவர்களே, முதலாவது உதாரணம், உதாரணம் 1 பார்த்துக் கொள்ளுங்கள். 5 பக்கத்தில் 5 மாம்பழங்களின் விலை 75 ரூபா எனின் 8 மாம்பழங்களில் விலை என்ன? 5 மாம்பழங்களின் விலை 75 ரூபா எனின் 8 மாம்பழங்களின் விலை என்ன என்பதே ஆகும். இங்கு 5 மாம்பழங்களின் விலை நமக்கு தெரியும், 75 ரூபாய் என்று. 8 மாம்பழங்களின் விலை நமக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் அதை தான் காண வேண்டும் என்பதற்காக அதனை ஒரு தெரியாத கணியமாக எடுத்துக்கொள்வோம். அதில் பாருங்கள் மாணவர்கள், 2 பிரித்திருக்கின்றார்கள். 1 மாம்பழங்களின் எண்ணிக்கை, மற்றொன்று விலை. ஆக மாம்பழங்களின் எண்ணிக்கை 5 இருக்கும்போது அதனுடைய விலை 75 காணப்படுகின்றது. மாம்பழங்களினுடைய விலை எண்ணிக்கை 8 இருக்கும்போது அதனுடைய விலை X காணப்படுகின்றது. இதை நாங்கள் எழுதிக்கொள்ள, அதில் பாருங்கள் அம்புக்குறி அடையாளமிட்டு காட்டப்பட்டிருக்கின்றது, அவ்வாறே நீங்கள் எழுதி கொள்ளலாம். அதற்கு பின்னராக இதனை நாங்கள் விகிதமாக எழுத வேண்டும். அதாவது 5 × 8 = 75 × X என நாங்கள் எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுவே நாங்கள் இதனை பின்னமாக எழுதும்போது 5 × 8 = 75 × X என நாங்கள் எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, இதனை நீங்கள் தெளிவாக எழுதி கொள்ள வேண்டும். பாருங்கள், உங்களுடைய பாடப்புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்கின்றார்கள். எனினும் இதனை நீங்கள் முதலாவதாக எதை இட்டீர்களோ அதனுடைய பெருமானம் முதலாவதாக, அதாவது 5 எண்ணாக இருந்தால் 5 பெருமானமாக இருக்கக்கூடிய 75 தொகுதி எண்ணாகவே இருக்க வேண்டும். 8 எண்ணாக இருந்தால் 8 விடையை நாங்கள் காண வேண்டும் X என கணித்திருக்கின்றோம். ஆகவே அதை நாங்கள் 8 நேராக, அதாவது 5 எண்ணாக காணப்படுதல் வேண்டும். இதனை நாங்கள் தீர்க்கும்போது மாணவர்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த X எனும் பகுதி எண்ணை 5 எனும் தொகுதி எண்ணால் நாங்கள் பெருக்க வேண்டும். ஆக 5 நாங்கள் X பெருக்கும்போது 5X நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று நாங்கள் 75 பெருக்கக்கூடியதாக இருக்கும். பகுதி எண்ணை நாங்கள் தொகுதி எண்ணால் பெருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே 5X = 5X நாங்கள் 75 × 8 என நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த எக்ஸினுடைய பெருமானத்தை நாங்கள் காண வேண்டுமென்றால் இந்த 5 நாங்கள் இந்த 75 பெருக்கி வந்த விடையினை 5 நாங்கள் வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுக்கும்போது எக்ஸிற்கான விடையாக நாங்கள் 120 ரூபாவினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 8 விலை 120 ரூபாய் என நாங்கள் விடையினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் இதனை போன்ற ஒரு உதாரண கணக்கினை நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால், உங்களுடைய பயிற்சி 10.3 6 பக்கத்தில் 1வது வினாவினை சற்று பார்த்து கொள்ளுங்கள் மாணவர்கள். அதில் கீழே தரப்பட்டுள்ள விகித சமன்களின் வெற்றிடத்திற்கு பொருத்தமான பெருமானங்களை காணுக என இட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதில் நாங்கள் முதலாவதாக இருக்கக்கூடியது 2×5 எட்டிற்கு புள்ளி கொட்டினால் காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதனை நாங்கள் தெரியாது என்பதால் தெரியாத கணியத்தை நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக ஐந்தில் இரண்டு செவன், எட்டில் எக்ஸ், எக்ஸில் எட்டு, அதாவது எக்ஸ் என்பது பகுதி எண்ணாக காணப்படுதல் வேண்டும். இதனை நாங்கள் பெருக்கும்போது இரண்டு எக்ஸால் நாங்கள் பெருக்கும்போது இரண்டு எக்ஸ் என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று ஐந்தை நாங்கள் எட்டால் பெருக்கும்போது நாற்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் எழுதிக்கொள்ளுங்கள். இரண்டில் ஐந்து, இரண்டிற்கு ஐந்து சமன், எட்டிற்கு எட்டிற்கு காண வேண்டிய இடம் எக்ஸ் என நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது ஐந்தில் இரண்டு சமன் எக்ஸில் எட்டு என நாங்கள் இட்டுக்கொள்ளலாம். இந்த இரண்டையும் எக்ஸையும் நாங்கள் பெருக்கும்போது இரண்டு எக்ஸ் என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஐந்தையும் எட்டையும் நாங்கள் பெருக்கும்போது நாற்பதினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக இரண்டு எக்ஸ் சமன் நாற்பது எனின் எக்ஸ் சமன் இருபது. ஆக நாங்கள் புள்ளிக்கோட்டிற்கான விடையினை நாங்கள் செய்கையினை செய்து பார்ப்பதன் பின்னர் நாங்கள் அவ்விடத்தில் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று நீங்கள் நான்காவது வினாவினை சற்று பார்த்தீர்களானால் எழுதிக்கொள்ளுங்கள். நாளிற்கு ஒன்று சமன், புள்ளிக்கோட்டினால் அடையாளமிடப்பட்டு காட்டப்பட்டிருக்கின்றது, புள்ளிக்கோட்டினால் காட்டப்பட்டிருக்கின்றது, அதற்கு பக்கத்தில் எட்டு என இடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதை நாங்கள் பின்னமாக எழுதும்போது ஒன்றில் நாலு, அதாவது பகுதி எண் ஒன்று எனவும் தொகுதி எண் நாலு எனவும் இட்டுக்கொள்ளலாம். இந்த புள்ளிக்கோட்டு இடப்பட்ட இடத்திற்கு நாங்கள் தெரியாத கணியமாக ஏதாவது ஒரு கணியத்தினை ஏபி அல்லது எக்ஸ் ஒய் எனும் தெரியாத கணியத்தினை நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதுவே நாங்கள் எழுதும்போது எக்ஸின் கீழ் எட்டு அல்லது ஏயின் கீழ் எட்டு, அதாவது எட்டில் ஏ, பகுதி எண் எட்டு ஆகவும் தொகுதி எண் தெரியாத கணியமாக இடக்கூடிய ஒரு கணியத்தை நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் நாங்கள் எட்டை நாலால் பெருக்க வேண்டும். எட்டை நாலால் பெருக்கும்போது முப்பத்தி ரெண்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏஐ ஒன்றால் பெருக்கும்போது ஒரு எயினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த புள்ளிக்கோட்டிற்கு வர வேண்டிய விடையாக நாங்கள் முப்பத்தி ரெண்டினை பெற்றுக்கொண்டு கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக அதில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்கும் இவ்வாறே விடைகளை எழுத வேண்டும். அதாவது அதில் தொடர்ச்சியாக வாருங்கள். இன்னும் நான்கு வினாக்கள் காணப்படுகின்றது ஒன்றில். அதனை நீங்கள் செய்து எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள். மேலும் நாங்கள் இதில் இருக்கக்கூடிய பயிற்சிகளுக்கான கணக்குகளுக்கான தீர்வினை எவ்வாறு காண வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வினா இரண்டில் நமக்கு ஏழு வினாக்கள் தரப்பட்டிருக்கின்றது. அதிலிருந்து ஒரு சில வினாக்களுக்கான செய்கைகளுடனான விடைகளை நாங்கள் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். அதனை நீங்கள் விளக்கத்தினை பெற்றதன் பின்னர் அதில் இருக்கக்கூடிய எஞ்சிய பயிற்சிகளை செய்து எங்களுடைய வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக அதில் நாங்கள் முதலாவது வினாவினை பார்ப்போமானால் இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கின்றது. பார்த்து கொள்ளுங்கள் மாணவர்கள். ஆறாவது பக்கத்தில் பயிற்சி பத்து தசம் மூன்றில் இரண்டாவது வினா, பின்வரும் பிரசினங்களில் உள்ள தரவுகளை அம்புக்குறி மூலம் காண்பித்து பின்னர் ஒரு சமன்பாடு ஒன்றை எழுதி விகித சம முறைகள் தீர்க்க என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கு முதலாவது வினாவாக இருக்கின்றது. பத்து கிலோகிராம் அரிசியின் விலை, பத்து கிலோகிராம் அரிசியின் விலை 850 ரூபாய் ஆகும், ரூபாய் 850 ஆகும். இவ்வகையான 7 கிலோகிராம் அரிசியினுடைய விலை யாது என்பதே ஆகும். இதனை நாங்கள் முதலில் எழுதிக்கொள்ள வேண்டும். நாங்கள் இரண்டாக வகுக்கும் போது ஒரு பக்கமாக அரிசியினுடைய அளவு, அரிசியினுடைய அளவு என எழுதிக்கொள்ளுங்கள். அரிசியின் அளவு. மற்றொரு பக்கத்தில் நாங்கள் விலையினை இட்டுக்கொள்வோம், விலை என எழுதிக்கொள்ளுங்கள். ஒரு பக்கத்தில் அரிசியின் அளவு, மற்றொரு பக்கத்தில் விலை, உட்கு நேர் எதிராக விலையினை நாங்கள் எழுதிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் 10 கிலோகிராம் இதற்கான நேரான ஒரு அம்புக்குறியை இட்டுக்கொண்டு அதற்கான விலையாக நாங்கள் 850 இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 7 கிலோகிராம் அரிசியினுடைய விலையை காண வேண்டும். ஆகவே அது நாங்கள் காண வேண்டும் என்பதனால் அது ஒரு தெரியாத கணியமாக காணப்படுகின்றது. அதை நாங்கள் தெரியாத கணியமாக ஏ அல்லது பி அல்லது எக்ஸ் என நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் ஏ என இட்டுக்கொள்வோம். ஆக நாங்கள் இதனை நாங்கள் விகிதமாக எழுதுவோமானால் பத்திற்கு ஏழு, 10:7 விகிதமாக சமன் 850 ஏ, 850 ஏ. ஆகவே இதை நாங்கள் பின்னமாக எழுதுவோமானால் 7 10 சமன் ஏயில் 850. ஏழில் 10, 7 என்பது பகுதி எண், 10 என்பது தொகுதி எண், சமன் ஏ இன்மேல் 850, ஏ என்பது பகுதி எண், 850 என்பது தொகுதி எண் என நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதனை நாங்கள் பெருக்கும்போது ஏஐ 10 பெருக்கும்போது 10 ஏயை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 850 நாங்கள் ஏழால் பெருக்க வேண்டும். ஆகவே ஏஐக்கான பெறுமானத்தை நாங்கள் காண வேண்டும் என்றால் 850 ஏழால் பெருக்கி அதனை நாங்கள் 10 வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுக்கும்போது அதற்கான விடையான மாணவர்கள் இலகுவாக சுருக்கல் முறைகளை நீங்கள் கடந்த வகுப்புகளில் கற்றிருப்பீர்கள். நாங்கள் அதனை நாங்கள் 850 10 நாங்கள் வகுக்கும்போது 85 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் 85 ஏழால் பெருக்கும்போது 595 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 7 கிலோகிராம் அரிசியின் விலை 595 ரூபாய் ஆகும். மீண்டும் ஒருமுறை மாணவர்கள், 10 கிலோ அரிசியினுடைய விலை, 10 கிலோகிராம் அரிசியினுடைய விலை 850 ரூபாய் ஆக நாங்கள் இரண்டாக வகுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் அரிசியினுடைய அளவு, மற்றொரு பக்கம் விலை என நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இட்டுக்கொள்ளும்போது அதற்கான விடையாக 10 கிலோ அரிசியினுடைய விலையாக 850 ரூபாயும், ஏழுக்கான அதாவது 7 கிலோகிராம் அரிசியினுடைய விலையினை நாங்கள் காண வேண்டும் என்பதற்காக, அதனை நாங்கள் தெரியாது என்பதற்காக அதனை நாங்கள் ஏ என இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதனை நாங்கள் விகிதமாக எழுதும்போது 10 10 7 சமன் 850 ஏ. ஆகவே அதனை நாங்கள் பின்னமாக எழுதும்போது 7 10 சமன் ஏயில் 850 என இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் பிறகு முதலில் செய்த திருப்பி ஒரு மீண்டும் ஒரு முறை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏயும் 10 நாங்கள் பெருக்கும்போது 10 ஏயினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 850 நாங்கள் ஏழால் பெருக்கும்போது வரக்கூடிய விடையினை நாங்கள் 10 வகுக்கும்போது 7 கிலோகிராம் அரிசியினுடைய விலையாக நாங்கள் 595 ரூபாயினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதனை போன்று நாங்கள் நான்காவது வினாவினை சற்று பார்ப்போமானால் அதில் இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கின்றது. பார்த்துக்கொள்ளுங்களே மாணவர்கள், பொருள் ஒன்றை விற்பனை செய்யும் போது, பொருள் ஒன்றை விற்பனை செய்யும் போது 3% கழிவு வழங்கப்படுகின்றது. 3% கழிவு வழங்கப்படுகின்றது. ஒரு பொருள் ஒரு விற்பனை நிலையத்திற்கு 800 ரூபாய் விலை குறித்துள்ள, 800 ரூபாய் விலை குறித்துள்ள குறித்த பொருள் ஒன்றை கொள்வனவு செய்யும்போது செய்ய தேவையான பணம் யாது என்பதே ஆகும். ஆகவே இதையும் நாங்கள் இரண்டாக வகுத்துக் கொள்ளலாம். இங்கு கழிவு சதவீதம் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதாவது சதவீதம் எனும்பொழுது நாங்கள் 100 நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு பொருளினுடைய பெறுமதியாக 800 காணப்படுகின்றது. ஆகவே அதனை நாங்கள் இவ்வாறு இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அதனை நாங்கள் இவ்வாறு எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, 100 93 கழிவு என்பது, மன்னிக்கவும், 97%, 3% கழிவு. இங்கே கழிவு என்பது நாங்கள் கொடுக்க வேண்டிய தொகையிலிருந்து ஒரு தொகையினை குறைத்து கொண்டு வழங்கக்கூடியதாக இருக்கும் கழிவு என்பது. ஆகவே ஒரு பொருளினுடைய பெறுமதி 100 ஆக இருந்தால் அதில் 3% நாங்கள் வழங்க தேவையில்லை. ஆகவே வழங்கக்கூடிய பெறுமானமாக 97 காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் 100 97 சமன் 800 செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு என்பதை நாங்கள் காண வேண்டும். அதனை நாங்கள் தெரியாத கணியமாக இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பெறுமானத்தை அல்லது ஏதேனும் ஒரு கணியத்தை நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக நாங்கள் 100 97 சமன் 800 எக்ஸ் என நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதனை நாங்கள் பின்னமாக எழுதும்போது 97 100 சமன் எக்ஸில் 800 என நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதனை நாங்கள் பெருக்கும்போது 100 எக்ஸையும் நாங்கள் பெருக்கும்போது 100 எக்ஸ் எனவும் 800 நாங்கள் 97 பெருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் 800 97 பெருக்கும்போது பெறக்கூடிய விடையினை நாங்கள் 100 வகுக்கும்போது எக்ஸுக்கான பெறுமானமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பெறுமானமே நாங்கள் செலுத்தக்கூடிய பெறுமானமாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த 800 நாங்கள் 100 வகுக்கும்போது 8 தடவையாகவும் 8 நாங்கள் 97 பெருக்கும்போது 776 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் செலுத்த வேண்டிய தொகையாக 776 நாங்கள் செலுத்தக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒருமுறை பாருங்கள், இங்கு கழிவு அதாவது பொருளொன்றை கொள்வு செய்யும் போது 3% கழிவு வழங்கப்படுகின்றது. 800 பெருமானம் உள்ள ஒரு பொருளை வாங்கும்போது செலுத்த வேண்டிய தொகை அது என்பது இங்கு கேட்கப்பட்டிருக்கின்ற வினாவாக காணப்படுகின்றது. சதவீதம் எனும் பொழுது நாங்கள் 100 கணிக்கப்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே 100% பெருமானமுள்ள ஒரு பொருளிற்காக நாங்கள் 3% செலுத்த தேவையில்லை. ஆகவே செலுத்தக்கூடிய பெருமானமாக 97 நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 100 விகிதமாக எழுதி கொள்ளுங்கள். 100 சமன் 800 எக்ஸ். மாணவர்கள் எழுதி கொள்ளுங்கள், 100 சமன் 800 எக்ஸ். அதுவே நாங்கள் பின்னமாக எழுதும்போது 97 அதாவது 97 பகுதி எண் 100 தொகுதி எண் சமன் எக்ஸில் 800. எக்ஸ் என்பது பகுதி எண், 800 என்பது தொகுதி எண்ணாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த 100 எக்ஸையும் நாங்கள் பெருக்கும்போது 100 எக்ஸ் எனவும் 800 நாங்கள் 97 பெருக்கி அதனை 100 வகுக்கும்போது இந்த எக்ஸுக்கான விடையாக நாங்கள் 776 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த 776 தான் நாங்கள் செலுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த கழிவுகளை நீக்கிய பின்னராக. ஆகவே மாணவர்கள், இன்றைய தினம் நாங்கள் இந்த 2 பகுதிகளை பார்த்திருக்கின்றோம். நேர்விகித சமனினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாங்கள் அழகு முறையில் எவ்வாறு பிரச்சனைகளை தீர்க்கலாம் எனவும் விளக்கமளித்தல் முறையின் மூலம் எவ்வாறு பிரச்சனைகளை தீர்க்கலாம் எனவும் நாங்கள் பார்த்தோம். இதில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை, மேலதிகமாக இருக்கக்கூடிய பயிற்சிகளை, 10.2 பயிற்சியில் உள்ள பயிற்சிகளையும், 10.3 பயிற்சியில் உள்ள பயிற்சிகளையும், 10.1 உள்ள பயிற்சிகளையும் செய்து எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய விடைகளை அனுப்புங்கள். இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மாணவர்கள், தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக்கொள்ளுங்கள். இதில் கிடைக்கக்கூடிய பயன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமின்றி இன்றைய நிலைமையை பொறுத்தளவில் நம்மளுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக நல்ல முறையில் வாழ்வதற்காகவும் சமூக இடைவெளிகளை பேணி கொரோனா தொற்றிலிருந்து நம்மையும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் பாதுகாத்துக் கொள்வோம் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இயேசு. இந்நிகழ்ச்சியினை இவ்வளவு நேரமும் வழங்கிய நான் தமிழ்த்திணை இலக்கம் 3 பாடசாலையுடைய ஆசிரியர் விஜயசுந்தரம் சுபனேஸ்வரன். நன்றி.